கொரோனா தொற்றின் காரணமாக முடங்கி கிடக்கின்ற மாணவர்களுக்கு தெளிவான ஒரு கற்றல் வாய்ப்பினை இலங்கை தேசத்தின் பல பகுதிகளிலும் தரமாக வழங்கும் ஊவா சமூக வானொலியின் இந்த ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியானது மிகவும் வரவேற்கத்தக்கதாக அமைந்துள்ளது. சமூக ரீதியில் பல பிரச்சினைகளை தீர்க்க முனையும் இந்த வானொலி சேவை பிள்ளைகளின் கல்வி பிரச்சினைகளை தீர்க்கவும் கல்விக்கு ஊக்கமளிக்கவும் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் கல்விசார் சமூகம் சார்பாக நான் மனம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். சரி பிள்ளைகளே, இன்றைய ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மருதமுத்து கணபதி பிள்ளை. நான் பெர் நியூபர்க் தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவில் கற்பிக்கின்றேன். மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியானது தரம் ஐந்திற்குரிய தமிழ் பாடமாக அமைகின்றது. அப்படியாயின் நீங்கள் தரம் ஐந்து தமிழ் பாட புத்தகம், ஒரு பென்சில், கொப்பி அல்லது ஒரு தாள் என்பவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆம் பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியானது தரம் மூன்று தரம் நான்கு ஆகிய மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். எனவே உங்களது தம்பி தங்கையர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக கூறுங்கள். தொடர்ச்சியாக இந்த இடர்காலத்தில் இந்த ஊவா வானொலியின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக பல நல்ல விடயங்களை கேட்டு நீங்கள் வீட்டில் இருந்தவாறே கற்க முடியும். ஆம் பிள்ளைகளே, நீங்கள் புத்தகத்தையும் ஒரு பென்சிலையும் தாள் அல்லது கொப்பி போன்றவற்றை எடுக்கும்போது நான் ஒரு சிறிய பகுதி ஒன்றை உங்களுடன் கூற இருக்கிறேன். ஆம், இது இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேவையான பகுதியாகவும் அமையும் என்று நான் நினைக்கிறேன் பிள்ளைகள். ஆம், நான் கூறப்போகும் இந்த பகுதியின் தலைப்பு நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறுதல். நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறுதல். நாம் வாழும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானமும் தொழில்நுட்ப அறிவும் மிக வேகமாக பரவி வருகின்ற இரு பெரும் துறைகளாக மாறிப்போயுள்ளன. இன்றைய மனித வாழ்க்கையானது ஒரு இயந்திரத்தைப் போல வேகமாக சுழல்வதாக அமைகின்றது. அந்த வகையில் மனிதன் இன்று தனது வாழ்வை வெற்றிகரமாக வாழ வேண்டுமென்ற நோக்கில் தனது உடல் உள சுகாதார விடயங்களை மறந்து பணத்திற்கும் வசதிக்கும் அடிமைப்பட்டவனாக வாழ்கின்றான். எனவே மனிதன் பல உடல் உள சவால்களை சந்திக்க வேண்டியவனாக மாறுகின்றான். ஆம், இன்று நாம் வாழும் இந்த பூமியில் இயற்கை நியதிகளை மறந்துவிட்டு இயற்கைக்கு எதிராக செயற்படுவதும் நம்மை நாமே முகாமைத்துவம் செய்ய முடியாத நிலையுமே எம்மை பல்வேறு நோயாளர்களாக மாற்றுகின்றன. உலகில் பரவி வரும் பல தொற்று நோய்களும் தொற்றாத நோய்களும் மனிதர்களின் நடவடிக்கைகளினாலே அதிகமாக அதிகரிக்கின்றன. எனவே இந்த நோய்களிலிருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் நிச்சயமாக இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாகவும் அதே நேரம் இயற்கையை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதேவேளை நம்மை நாம் சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். உதாரணமாக, உலகை இன்று ஆட்டி படைக்கும் கொரோனா தொற்றிலிருந்து இந்த உலகம் விடுபட வேண்டுமாக இருந்தால் நாம் அனைவரும் சுத்தமான காற்றை பெறுவதற்கு தாவரங்களை பாதுகாக்க வேண்டும். அதேபோல் இயற்கை வளங்களை வீணாக்காது பாதுகாக்க வேண்டும். மேலும் நாம் ஒவ்வொருவரும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு நம்மை நாமே முகாமைத்துவம் செய்ய பழக வேண்டும். இவ்வாறு செய்யும் போது நாம் நோய்களிலிருந்து பாதுகாப்பாக வாழ முடியும். ஆம் பிள்ளைகளே, இந்த பகுதி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக நாம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தரம் ஐந்து தமிழ் பாடம் சம்பந்தமான விடயங்களையே பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர் நோக்கி இருக்கின்ற தரமைந்து புலமை பரீட்சையில் வருகின்ற வினாத்தாள் இரண்டிலே இருக்கின்ற தமிழ் பகுதியில் வருகின்ற வினாக்களுடன் தொடர்பான சில வினாக்களை உங்களுடன் பேச இருக்கிறேன். சாரி பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் புலமை பரிசல் பரீட்சை வினாத்தாளில் வருகின்ற இரண்டாவது வினாத்தாளில் தமிழ் பகுதியில் முதலாவது வினாவானது ஓர் உரைப்பகுதியை, அதாவது ஒரு பந்தியை மையமாக கொண்டு அல்லது ஒரு பாடலை மையமாக கொண்டு, கடந்த சில ஆண்டுகளாக ஒரு பாடலை வைத்து வினாக்கள் வந்த முறை குறைவாக இருக்கின்றது. ஆனால் அதிகமாக ஒரு உரைப்பகுதியை மையமாக கொண்டு அந்த உரைப்பகுதியிலிருந்து விடையெழுத வேண்டிய வினாவினை முதலாவது வினாவாக வினா பத்திரம் இரண்டில் அங்கு இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எனவே பிள்ளைகளே, நாமும் இன்று முதலாவதாக அந்த உரைப்பகுதிக்குள் செல்வோம். அந்த உரைப்பகுதியானது உங்களுடைய தரம் ஐந்து தமிழ் பாடநூலில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். இரண்டாவது பாடத்தில் தரம் ஐந்து பாடநூலில் இரண்டாவது பாடம் காலை காட்சி என்ற பாடமாகும். ஒரு அழகிய வண்ணப்படத்துடன் மிக அழகான முறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பாடத்தில் பத்தாம் பக்கத்தில் இரண்டாம் பாடம் தொடங்குவது ஒன்பதாம் பக்கம், அதற்கு அடுத்த பக்கமாக இருக்கின்ற பத்தாம் பக்கத்தில் இருக்கின்ற மூன்றாவது பந்தியை பாருங்கள். பத்தாம் பக்கத்தில் இருக்கின்ற மூன்றாவது பந்தியை பாருங்கள் பிள்ளைகள். ஆம், அந்த பந்தி இவ்வாறு அமைகின்றது. நான் அந்த பந்தியை வாசிக்கிறேன். உங்களது வினா பத்திரத்திலே இந்த பந்தியை நீங்கள் வாசிப்பதற்கு முன் அங்கு தரப்பட்டுள்ள பந்தியை நன்றாக வாசிக்குக என்ற அறிவுறுத்தல் அங்கு காட்டப்பட்டிருக்கும். அதேபோல் நான் இந்த பந்தியை வாசிக்கிறேன். நீங்களும் இந்த பந்தியை முதலாவதாக ஒரு முறை கிரகித்து வாசித்துக் கொள்ள வேண்டும். எனவே நாம் பந்திக்குள் செல்வோம். பச்சை பட்டாடை விரித்தாற்போல் காட்சி தரும் வயல்வெளிகளும் புல்வெளிகளும் காலை நேர தென்றலுக்கு தலை அசைக்கின்றன. சில்லென வீசும் புது தென்றல் புத்துணர்ச்சியூட்ட பசுக்களும் தாய் பசுவை முட்டி மோதி முந்திக் கொண்டு துள்ளி குதித்தோடும் பசு கன்றுகளும் புற்றறைகளை நோக்கி விரைந்து செல்கின்றன. ஆம் பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் புலமை பரிசில் பரீட்சையில் வருகின்ற வினாத்தாள் இரண்டிலே இருக்கின்ற தமிழ் விடயங்களை நாம் சரியாக செய்து கொள்வதற்கு நமக்கு சிறந்த கிரகித்தல் திறன் இருக்க வேண்டும். அதேபோல் நாம் தமிழில் இருக்கின்ற அநேக விடயங்களை, உங்களுக்கு தந்திருக்கின்ற அதிக விடயங்களை நீங்கள் பாடமாக்கி, அதாவது மனனம் செய்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பந்தி கேள்வியை நீங்கள் செய்வதற்கு முதலாவதாக இந்த பந்தியை தெளிவாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். அப்படியாயின் கிரகித்தல் என்றால் என்ன என்ற விடயம் உங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும். அதாவது இந்த பந்தியில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் என்ன, எது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மீண்டும் அந்த பந்தியை வாசிப்போம். பச்சை பட்டாடை விரித்தாற்போல் காட்சி தரும் வயல்வெளிகளும் புல்வெளிகளும் காலை நேர தென்றலுக்கு தலை அசைக்கின்றன. சில்லென வீசும் புது தென்றல் புத்துணர்ச்சியூட்ட பசுக்களும் தாய்ப்பசுவை முட்டி மோதி முந்திக் கொண்டு துள்ளி குதித்தோடும் பசு கன்றுகளும் புற்றறைகளை நோக்கி விரைந்து செல்கின்றன. ஆம் பிள்ளைகளே, ஒரு அருமையான பகுதி. காலையில் இடம்பெறக்கூடிய ஒரு அழகான சம்பவம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்தியை வைத்து உங்களுக்கு கேட்கப்படுகின்ற வினாக்கள் இப்படியாக அமைகின்றன. நீங்கள் இதுவரை செய்திருக்கின்ற மாதிரி வினாத்தாள்களில் இது போன்ற பயிற்சிகளை நீங்கள் கண்டிருக்கக்கூடும். எனவே இங்கு இருக்கின்ற இந்த பந்தியோடு தொடர்புடைய வினாக்கள் நான் இப்பொழுது கூறுகிறேன். அறிவுறுத்தல் இவ்வாறாக அமைகின்றது. கீழே கேட்கப்பட்டுள்ள வாக்கியங்களுக்குரிய விடைகளை பந்தியிலிருந்து தெரிந்தெடுத்து எழுதுக. கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்குரிய விடைகளை பந்தியிலிருந்து தெரிந்தெடுத்து எழுதுக. ஆம் பிள்ளைகளே, முதலாவது வினா, தென்றலுக்கு தலை அசைப்பவை எவை? புரிகிறதா பிள்ளைகளே? தென்றலுக்கு தலை அசைப்பவை எவை? ஆம், இப்பொழுது இந்த வினாவிற்கான சரியான விடையை நீங்கள் எழுதுவதற்கு இந்த பந்தியை மீண்டும் ஒரு முறை தெளிவாக வாசித்து அந்த விடையினை சரியாக அடையாளம் காண வேண்டும். அப்படியாயின் வினா இவ்வாறு அமைகின்றது. தென்றலுக்கு தலை அசைப்பவை எவை? ஆம், பந்தியில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது. பச்சை பட்டாடை விரித்தாற்போல் காட்சி தரும் வயல்வெளிகளும் புல்வெளிகளும் காலை நேர தென்றலுக்கு தலையசைக்கின்றன. ஆம் பிள்ளைகளே, இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த வினாவிற்கான விடை நாம் எவ்வாறு எழுத வேண்டும் என்று. ஆம், இதற்கான விடையை மூன்று விதமாக எழுதலாம். நீங்கள் இங்குதான் பிள்ளைகள் தெளிவாக இந்த விடயங்களை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு மிகச் சரியான, மிக பொருத்தமான விடையை எழுத வேண்டும். நாம் எழுதும் எல்லா விடைகளையும் சரி என்று அங்கே அடையாளமிட மாட்டார்கள். எனவே இந்த வினா எவ்வாறு அமைகின்றது? தென்றலுக்கு தலை அசைப்பவை எவை? எவை அசைக்கின்றன? அப்படியாயின் முதலாவது விடையாக, முழுமையான விடையாக நீங்கள் இவ்வாறு எழுதலாம். பச்சை பட்டாடை விரித்தாற்போல் காட்சி தரும் வயல்வெளிகளும் புல்வெளிகளும் தென்றலுக்கு தலையசைக்கின்றன என்று நீங்கள் எழுதலாம். அது முழுமையான விடையாக இருக்கும். அதேபோல் அப்படி எழுதாத அடுத்த கட்டமாக வயல்வெளிகளும் புல்வெளிகளும் என்ற விடை நீங்கள் எழுத முடியும். வயல்வெளிகளும் புல்வெளிகளும் என்ற விடையை நீங்கள் எழுத முடியும். அடுத்து மூன்றாவதாக வயல்வெளிகள், காட்புள்ளி, புல்வெளிகள் என்ற இரண்டையும் நீங்கள் மூன்றாவது விடையாக எழுத முடியும். எனவே பிள்ளைகள், இந்த வினா தென்றலுக்கு தலை அசைப்பவை எவை, எவை அசைக்கின்றன என்று கேட்கப்பட்டிருப்பதால் நீங்கள் அதற்கு பொருத்தமாக வயல்வெளிகளும் புல்வெளிகளும் என்ற விடையினை எழுத முடியும். அப்படி இல்லாவிட்டால் வயல்வெளிகள், புல்வெளிகள் என்று எழுத முடியும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் முழுமையாக எழுதுவதாக இருந்தால் பச்சை பட்டாடை விரித்தாற்போல் காட்சி தரும் வயல்வெளிகளும் புல்வெளிகளும் தென்றலுக்கு தலையசைக்கின்றன என்று முழுமையாக நீங்கள் விடை எழுதும் பொழுது உங்களுக்கு முழு புள்ளியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகள், நீங்கள் மாதிரி வினாத்தாள்களில் நீங்கள் செய்திருக்கின்ற அந்த விடை அமைப்பிற்கு ஏற்றவாறு இந்த முதலாவது வினாவில் வருகின்ற இப்படியான வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடையினை நீங்கள் எழுதி பழக வேண்டும். அடுத்த வினா, இரண்டாவது வினா இங்கு இருக்கின்றது. சிரசு எனும் சொல்லுக்கு பதிலாக பந்தியில் இடம்பெற்றுள்ள சொல்லை தெரிந்து எழுதுக. சிரசு எனும் சொல்லுக்கு பதிலாக பந்தியில் இடம்பெற்றுள்ள சொல்லை தெரிந்து எழுதுக. ஆம் பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே பந்தியை வாசித்தோம். உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும், அங்கு தலை என்ற சொல் இருக்கின்றது. முதலாவது வசனத்தில் பாருங்கள், அங்கு அந்த பயனிலைக்கு முன்னதாக தலை அசைக்கின்றன என்று இருக்கின்றது. எனவே சிரசு எனும் சொல்லுக்கு ஒத்த சொல் தலை என்பதை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய வகுப்பாசிரியர்கள், உங்களுடைய பாடசாலை அதிபர்கள், ஏனைய ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். தரம் ஒன்றிலிருந்து சொல்லி வந்திருப்பார்கள். பிள்ளைகள் தினமும் வீட்டில் சென்று நீங்கள் பாடமாக்க வேண்டும், ஒத்த கருத்து பாடமாக்க வேண்டும், எதிர்கருத்து பாடமாக்க வேண்டும், இணைமொழி பாடமாக்க வேண்டும், மரபு தொடர் பாடமாக்க வேண்டும், பழமொழிகள் பாடமாக்க வேண்டும் என்று அதிகமாக கூறியிருப்பார்கள். உங்கள் வீட்டு பெற்றோர்களும் அதிகமாக இதற்காக சிரமப்பட்டிருப்பார்கள். எனவே பிள்ளைகளே, நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த புலமை பரிசில் பரீட்சையில் நீங்கள் சிறந்த புள்ளிகளை பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பாடமாக்க வேண்டிய விடயங்களை கட்டாயம் பாடமாக்கி அவற்றை நினைவுபடுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே தலை சிரசு என்று பாடமாக்கி இருந்தால் மட்டும்தான், நீங்கள் மனனம் செய்திருந்தால் மட்டும்தான் இங்கு சரியான விடையினை உங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இங்கு மனனம் செய்யாது விடத்து உங்களால் இந்த விடையினை கண்டுகொள்ள முடியாது. இந்த விடைக்கு கிடைக்கக்கூடிய புள்ளியையும் உங்களால் பெற முடியாது, போய்விடும். சாரி, மூன்றாவது வினாவிற்கு செல்வோம் பிள்ளைகள். மூன்றாவது வினா இவ்வாறு அமைகின்றது. மாட்டின் இளமை பெயரை பந்தியிலிருந்து தெரிந்து எழுதுக. மாட்டின் இளமை பெயரை பந்தியிலிருந்து தெரிந்து எழுதுக. அல்லது இந்த வினா இவ்வாறு அமையலாம், பசுவின் இளமை பெயரை பந்தியிலிருந்து தெரிந்தெடுத்து எழுதுக என்று இது வினவப்படலாம். அப்படியாயின் உங்களுக்கு தெரியும், இந்த விடயங்கள் நீங்கள் மனனம் செய்திருந்தால் மட்டுமே இங்கு கன்றுகளும் என்ற சொல் அங்கு காணப்படுகின்றது. எனவே பிள்ளைகளே, நீங்கள் இங்கு கன்று என்ற சொல்லை இங்கு எழுத வேண்டும். இங்கு நீங்கள் ஒரு சிறு விடயத்தை அவதானித்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. பந்தியில் இருக்கின்ற முறையிலேயே அப்படியே கொண்டு வந்து வினாக்களுக்கு விடை எழுதும் பொழுது அது சில இடங்களில் தவறாக அமையும். இங்கு வினாப்படுகின்ற வினா மாட்டின் நிலைமை பெயரை தெரிந்து எழுதுக. அப்படியாயின் கன்று என்றுதான் எழுத வேண்டும். கன்றுகளும் என்று எழுதும் போது அதனை ஏற்றுக்கொள்ள முடியாதாக அமைகின்றது. காரணம், இங்கு பந்தியில் இருக்கின்ற அந்த விடயத்தை நீங்கள் வினாவிற்கு ஏற்றாற்போல் சரியாக எழுத வேண்டியதுதான் இங்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கிய அம்சமாக இருக்கின்றது. சரி மாணவர்களே, அடுத்த வினாவிற்கு செல்வோம். நான்காவது வினா, அக்ரிணை பலவின்பால் நிகழ்கால வினை சொல்லொன்றை பந்தியிலிருந்து தெரிந்தெடுத்து எழுதுக. அவதானமாக கேளுங்கள் பிள்ளைகளே. அக்ரிணை பலவின்பால் நிகழ்கால வினை சொல்லொன்றை பந்தியிலிருந்து தெரிந்தெடுத்து எழுதுக. ஆம் பிள்ளைகளே, இந்த பந்தியில் இரண்டு வசனங்கள் தான் இடம் பிடித்திருக்கின்றன. அந்த இரண்டு வசனங்களிலும் இருக்கின்ற பயனிலைகள் இரண்டும் அக்ரிணை பலவின்பால் நிகழ்கால வினை சொற்களாக இருக்கின்றன. ஆம், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தினை இரண்டு வகைப்படும், பால் ஐந்து வகைப்படும், எண் இரு வகைப்படும், இடம் மூன்று வகைப்படும் என்று ஏற்கனவே பல முறை நீங்கள் இவற்றை கற்றிருப்பீர்கள். அந்த வகையில் இங்கு இருக்கின்ற அக்ரிணை பலவின்பால், அதாவது அக்ரிணை என்பது மனிதர், தேவர், கடவுள், நரகர் அல்லாத இனி அனைத்தும் அக்ரிணையாகும். அதில் பலவின்பால் எனும்போது அக்ரிணையில் பன்மையாக இருக்க வேண்டும். இங்கே நிகழ்கால வினை சொல் என்றும் பொழுது இங்கு அக்ரிணையில் வரக்கூடிய பலவின்பால் வினை சொல்லாக அமைய வேண்டும், பெயர் சொல் அல்ல. எனவே இங்கு இருக்கின்ற இரண்டு சொற்களை நீங்கள் அதற்காக எழுத முடியும். ஆனால் அக்ரிணை பலவின்பால் நிகழ்கால வினை சொல்லொன்றை பந்தியிலிருந்து தெரிந்தெடுத்து எழுதுக என்ற வினா அமைந்திருப்பதன் காரணமாக நீங்கள் நிச்சயமாக ஒரு விடையினை மட்டும்தான் எழுத வேண்டும். நீங்கள் இரு விடைகளை எழுதும் பொழுது அதுவும் தவறாக அமையும். சொல்லொன்றை எழுதுக எனும் பொழுது சொல் ஒரு சொல்லை தான் எழுத வேண்டும். எனவே அசைக்கின்றன என்ற சொல்லை எழுத முடியும். அப்படி இல்லாவிட்டால் செல்கின்றன என்ற சொல்லை எழுத முடியும். இந்த இரு விடைகளிலும் ஏதாவது ஒரு விடையை மாத்திரமே எழுத வேண்டும். சாரி பிள்ளைகள், அந்த வினா உங்களுக்கு புரிந்திருக்கும். அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி, வயல்வெளிகள் எவ்வாறு காட்சியளிக்கின்றன? வயல்வெளிகள் எவ்வாறு காட்சியளிக்கின்றன? ஆம், இங்கு பந்தியில் இருப்பதை நீங்கள் தெளிவாக பார்க்கும் பொழுது பச்சை பட்டாடை விரித்தாற்போல் காட்சி அளிக்கின்றன என்று எழுத முடியும். அது ஒரு விடை, அது ஒரு அமைப்பு. பச்சை பட்டாடை விரித்தாற்போல் காட்சி அளிக்கின்றன என்று எழுதும் பொழுது நீங்கள் நிச்சயமாக அங்கு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். அப்படி இல்லாத விடத்து இன்னும் ஒரு முறையில், அதாவது இரண்டாவது முறையில் நீங்கள் எழுதுவாக இருந்தால், வயல்வெளிகள் பச்சை பட்டாடை விரித்தாற்போல் காட்சி அளிக்கின்றன என்று எழுத வேண்டும். ஆம் பிள்ளைகள், இவ்வாறான இந்த இரண்டு அமைப்பிலான விடைகளில் ஏதாவது ஒரு விடையினை நீங்கள் எழுத முடியும். அப்படியாயின் பிள்ளைகளே, இந்த முதலாவது வினாவினை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும், இந்த முதலாவது வினாவுடன் தொடர்புடைய அந்த பந்தியுடன் தொடர்புடையதாக வருகின்ற ஆறு வினாக்களும் மிக கவனமாக கிரகித்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பந்தியில் இருக்கின்ற விடயங்களை நேரடியாக கொண்டு வந்து எழுத முடியாது, அதனை வினாவிற்கு ஏற்றவாறு நாம் சரியாக எழுத வேண்டும். சரி பிள்ளைகளே, முதலாவது வினாவிலே வருகின்ற ஆறாவது வினாவினை நாம் பார்ப்போம். ஆறாவது வினா இவ்வாறு அமைகிறது. புற்றறைகளை எனும் சொல்லை பிரித்து எழுதுக. புற்றறைகளை எனும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆம், உங்களுக்கு தெரிந்திருக்கும், நீங்கள் ஏற்கனவே இது போன்ற பல வினாக்களை நீங்கள் செய்திருப்பீர்கள். சேர்த்தெழுதுதல் பிரித்தெழுதுதல் சம்பந்தமாக அதிக பயிற்சிகளை எடுத்திருப்பீர்கள். நீங்கள் கட்டாயமாக அப்படியான பயிற்சியை எடுக்க வேண்டும். புற்றறைகளை எனும் சொல்லை பிரித்து எழுதுக எனும் கேட்கும் என்று கேட்கும் பொழுது நீங்கள் புல் சக தரைகளை என்று எழுத வேண்டும். புல் சக தரைகளை என்று எழுத வேண்டும். இது அதிகமாக புற்றறை என்று உங்களுக்கு அதிகமாக வினாக்களில் வரும். புற்றறை என்ற சொல்லை பிரித்தெழுதுக, புல் சக தரை என்று நாம் எழுதுவோம். அதே அமைப்பில் தான் இங்கு புற்றறைகளை என்று இருக்கின்றது. இதனை நீங்கள் புல் சக தரைகளை என்று எழுத வேண்டும். ஆம் பிள்ளைகளே, நாம் இப்பொழுது முதலாவது வினாவுடன் தொடர்புடைய அந்த பந்தியுடன் தொடர்புடைய ஆறு வினாக்களை நாம் இப்பொழுது பார்த்தோம். ஆம் பிள்ளைகளே, நீங்கள் இவ்வளவு நேரம் இந்த முதலாவது பந்தியுடன் தொடர்பான வினாக்கள் சம்பந்தமாக நான் பேசினேன். நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு விவரணம், அதாவது கழுகு பற்றிய ஒரு விவரணத்தை உங்களுடன் ஒரு விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஆம், கழுகு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கழுகு இலங்கையின் தேசிய மிருக காட்சி சாலைக்கு செல்லும் பொழுது உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். அதேபோல் எமது சூழலிலே நாம் மிகவும் அரிதாக காணக்கூடிய ஒரு பறவையாக கழுகு இருக்கிறது. கழுகு சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு இங்கு கூறுகிறேன். கழுகு. கழுகின் வலிமையும் கம்பீரத்தையும் கருதி இவை பறவைகளின் அரசன் என்று கூறப்படுவதுண்டு. அமெரிக்கா உட்பட சில நாடுகளும் கழுகை நமது தேசிய பறவையாக கொண்டுள்ளனர். கழுகுகளில் பல வகைகள் உள்ளன. ஆலா, கூலி, வங்களக்கழுகு, மலை போறவை, பிணந்தின்னிக் கழுகு என்பனவே அவையாகும். ஆனால் இலங்கையில் மிகச் சிறிய கழுகு இனமான மட்சட்களவாணி எனும் கழுகு இனமே பெரும்பாலும் காணப்படுகின்றன. சில கழுகுகளுக்கு தலையிலும் கழுத்திலும் இறகுகள் முளைப்பதில்லை. கழுகுகளில் ஆண் கழுகுகளை விட பெண் கழுகுகள் உருவத்தில் பெரிதாக இருக்கும். இவற்றின் கண்கள் கூரிய பார்வை கொண்டவை. உயரத்தில் பறக்கும்போது கூட தரையில் தனக்குரிய இறைகளை கழுகுகள் எளிதில் கண்டுகொள்ளும். ஆம் மாணவர்களே, உங்களுக்கு இந்த கழுகு சம்பந்தமான விடயம் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக நாம் இரண்டாவது வினாவிற்குள் செல்வோம். இரண்டாவது வினாவிற்கான அறிவுறுத்தல் இவ்வாறு அமைகின்றது. தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியங்கள் எழுதுக. தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியங்கள் எழுதுக. ஆம், சொற்கள் இவ்வாறு அமைகின்றன. இரண்டாவது வினாவிலே இருக்கின்ற முதலாவது வினா இவ்வாறு இருக்கின்றது. கவனமாக, இரவலாக பயன்படுத்த, பெரும், மிக, வேண்டும், நூலகத்திலிருந்து நூல்களை. ஆம் பிள்ளைகளே, இவ்வாறான பயிற்சிகள் தொடர்ச்சியாக புலமை பரிசில் பரீட்சையில் வருவதை நாம் கண்டிருக்கின்றோம். அப்படியாயின் மாணவர்கள் இந்த பகுதியை மிகச் சரியாக செய்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விடயம், இந்த சொற்களை வைத்துக் கொண்டு இந்த சொற்களில் வரக்கூடிய பயனிலை எதுவாக இருக்கும், அதாவது ஒரு வசனத்தின் பயன் நிலை பெறுகின்ற இடம்தான் பயனிலை, ஒரு வசனத்தின் கருத்து எழுகின்ற இடம்தான் எழுவாய், எனவே இந்த வசனத்திலே வரக்கூடிய பயனிலை எதுவாக இருக்கும் என்று நீங்கள் முதலாவதாக இனம் கண்டுகொள்ள வேண்டும். பயனிலை மூன்று வகையாக இருக்கும். வினா பயனிலை, பெயர் பயனிலை, வினை பயனிலை என்று மூன்று வகையாக இருக்கும். பிள்ளைகள், நீங்கள் பாடசாலைகளில் இது சம்பந்தமாக படித்திருப்பீர்கள். அதேபோல் இங்கு வருகின்ற அந்த பயனிலை எதுவாக இருக்கும் என்று நீங்கள் முதலாவதாக கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு பிறகு பயனிலையை வைத்துக் கொண்டு யார் அல்லது எது, யாவர் அல்லது எவை என்ற கேள்வியை நாம் கேட்கும் பொழுது எழுவாயை கண்டுபிடிக்க முடியும். அப்பொழுது எழுவாய் சிறப்பிக்கப்பட்டிருந்தால் அந்த சொற்களை எழுவாய்க்கு முன்னால் எழுதிவிட்டு இறுதியில் பயனிலையை வைத்துக் கொண்டு ஏனைய சொற்களை ஒழுங்கமைத்து பார்க்க வேண்டும். ஒரு முறை சொல்லி பார்க்க வேண்டும், இருமுறை சொல்லி பார்க்க வேண்டும். சொல்லி பார்த்துவிட்டு எழுதும்போது இந்த வினாவில் நாம் மிகச் சரியான பதிலை எழுதக்கூடியதாக இருக்கும். எனவே நான் அந்த சொற்களை மீண்டும் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, கவனமாக இரவலாக பயன்படுத்த பெறும் மிக வேண்டும் நூலகத்திலிருந்து நூல்களை. உங்களுக்கு தெரியும் இங்கு வரக்கூடிய பயனிலையாக வேண்டும் என்ற சொல் அமைகின்றது. எனவே இந்த வசனத்தை நாம் சரியாக ஒழுங்குபடுத்தும் பொழுது நூலகத்திலிருந்து இரவலாக பெறும் நூல்களை மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். நூலகத்திலிருந்து இரவலாக பெறும் நூல்களை மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அமையும். எனவே அடுத்த வினா பிள்ளைகள், அடுத்த வினாவில் இருக்கின்ற சொற்கள் இவ்வாறு இருக்கின்றன. சிறிய முயற்சிகளில் கைத்தொழில் ஈடுபட்டுள்ள, பாதிக்கப்பட்டுள்ளனர், பேரிடரால் பலரும் மோசமாக. ஆம் பிள்ளைகள், நான் மீண்டும் அந்த சொற்களை கூறுகிறேன். சிறிய முயற்சிகளில் கைத்தொழில் ஈடுபட்டுள்ள, பாதிக்கப்பட்டுள்ளனர், பேரிடரால் பலரும் மோசமாக. ஆம், இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தும் பொழுது இவ்வாறு அமையும். சிறிய கைத்தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள பலரும் பேரிடரால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த விடை நாம் இவ்வாறு கூற முடியும் பிள்ளைகள். சிறிய கைத்தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள பலரும் பேரிடரால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று நாம் எழுத வேண்டும். ஆம் பிள்ளைகளே, இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு வரும்பொழுது பயனிலையை முதலாவது அறிந்து கொண்டு அதன் பிறகு எழுவாயையும் தெரிந்து கொண்டு அந்த வசனத்தை ஒரு தடவைக்கு இரண்டு அல்லது மூன்று தடவைகள் சொல்லி பார்க்கும் பொழுது அதற்குரிய சரியான விடையினை உங்களால் எழுதக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், அடுத்த வினாவாக பிரதான வினா மூன்றிற்கு போவோம். மூன்றாவது வினாவிலே சிறிய நான்கு வினாக்கள் உள்ளன. மூன்றாவது வினாவின் அறிவுறுத்தல் இவ்வாறு இருக்கின்றது. பின்வரும் வாக்கியங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. பின்வரும் வாக்கியங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. நாங்கள் ஒருமுறை அம்மாந்தோட்டைக்கு சென்றிருக்கிறோம் என்று முதலாவது வசனம் இருக்கிறது. இதற்கு நாம் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட வேண்டும். ஆம், நீங்கள் வகுப்பில் படித்திருப்பீர்கள் நிறுத்தற்குறிகள், முற்றுப்புள்ளி, காட்புள்ளி, அதேபோல் வியப்புக்குறி, வினாக்குறி, மேற்கோட்குறி போன்ற நிறுத்தற்குறிகள். தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்கும் பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கு நீங்கள் தெளிவாக விளங்கியிருக்க வேண்டிய நிறுத்தற்குறிகளாக இருக்கின்றன. இது சம்பந்தமாக அதிக பயிற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுதுதான் இப்படியாக வருகின்ற வினாக்களுக்கு நாம் மிகச்சரியான புள்ளிகளை பெற முடியும். முதலாவது வாக்கியம் இப்படி இருக்கிறது. நாங்கள் ஒருமுறை அம்மாந்தோட்டைக்கு சென்றிருக்கிறோம். இங்கு வரக்கூடிய நிறுத்தற்குறி எது அல்லது நிறுத்தற்குறிகள் யாவை? ஆம் பிள்ளைகள், இது ஒரு தனி வசனமாக இருக்கிறது, ஒரு தனி வாக்கியமாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஒரு முறை அம்மாந்தோட்டைக்கு சென்றிருக்கிறோம் எனும் பொழுது அங்கு ஒரு முற்றுப்புள்ளியை மாத்திரம் நாம் வைத்தால் போதும். ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தால், இறுதியாக அந்த வாக்கியம் முடிகின்ற இடத்திலே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் பொழுது இந்த வாக்கியத்திற்கான நிறுத்தக்குறி பொருத்தமாக இருக்கும். ஆம், இரண்டாவது வாக்கியத்திற்கு போவோம். இரண்டாவது வினா இப்படி இருக்கிறது: பட்டூரிகை, தலையணை, காலுறை என்பன நாம் தனியாக பயன்படுத்த வேண்டியவையாகும். பட்டூரிகை, தலையணை, காலுறை என்பன நாம் தனியாக பயன்படுத்த வேண்டியவையாகும். ஆம் பிள்ளைகள், இங்கு வரக்கூடிய நிறுத்தக்குறிகள் எவை? ஆம், உங்களால் இடம் காணக்கூடியதாக இருக்கும். ஒரே வகையான சொற்கள் வரும் பொழுது அங்கு நாம் கட்டாயமாக காட்புள்ளியை இட வேண்டும். இங்கு ஒரே வகையான சொற்கள் வந்திருக்கின்றன. எப்படியான சொற்கள்? பட்டூரிகை, தலையணை, காலுறை. இந்த சொற்கள் ஒரே வகையான சொற்கள். எந்த வகை? அது நாம் தனியாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்குள் நாம் சேர்ப்போம். எனவே பட்டூரிகை, தலையணை, காலுறை என்பன நாம் தனியாக பயன்படுத்த வேண்டியவையாகும் எனும் பொழுது பட்டூரிகை என்ற இடத்தில் காட்புள்ளி, தலையணை என்ற இடத்தில் ஒரு காட்புள்ளி கட்டாயமாக நாம் காட்ட வேண்டும். மூன்றாவது சொல்லாக இருக்கின்ற காலுறை என்பதற்கு அடுத்ததாக நாம் ஒரு காட்புள்ளியை காட்டக்கூடாது. இங்கு இருக்கின்ற மூன்று சொற்களையும் பிரித்து காட்டுவதற்கு இரண்டு காட்புள்ளிகளை நாம் காட்ட வேண்டும். அடுத்ததாக இறுதியாக என்பன நாம் தனியாக பயன்படுத்த வேண்டியவை ஆகும். எனவே அங்கு தெளிவான கருத்து இருப்பதால் அது ஒரு வாக்கியமாகும். எனவே அந்த வாக்கியத்திற்கு இறுதியில் நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அடுத்ததாக, மாமா, இலங்கையில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் உள்ளன? மூன்றாவது வாக்கியம், மூன்றாவது வினா இப்படி அமைகின்றது. இந்த வாக்கியத்திற்கு பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட வேண்டும். மாமா, இலங்கையில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் உள்ளன? ஆம், ஒருவர் கேட்பதாக இது அமைகின்றது. இங்கு மாமா என்ற சொல்லுக்கு அடுத்ததாக நாம் ஒரு காட்புள்ளியை காட்ட வேண்டும். காரணம், மாமாவை ஒருவர் அழைத்து இந்த விடயத்தை கேட்கும் பொழுது அங்கு நாம் காட்புள்ளி காட்ட வேண்டும். இப்படியான வாக்கியங்கள் இவ்வாறு அமையும்: ஐயா, இங்கே வந்து அமருங்கள். அப்பொழுது ஐயா என்ற சொல்லுக்கு அடுத்ததாக நாம் காட்புள்ளி இட வேண்டும். தம்பி, நீ எங்கே செல்கின்றாய் என்று கேட்கும் பொழுது அந்த வாக்கியத்திலே தம்பி என்ற சொல்லுக்கு நாம் காட்புள்ளி காட்ட வேண்டும். அதே நேரத்தில் நாம் ஒருவரை விழித்து ஆச்சரியத்துடன் ஒருவரை நாம் அந்த இடத்தில் கேட்கும் பொழுது அங்கு வியப்புக்குறி இட வேண்டும். தம்பி, அதோ பார் பெரிய மலை என்று சொல்லும் பொழுது தம்பி என்ற சொல்லுக்கு அடுத்ததாக நாம் நிச்சயமாக வியப்புக்குறியை இட வேண்டும். சாதாரணமாக ஒரு விடயத்தை கேட்கும் பொழுது நாம் காட்புள்ளியை இட வேண்டும். மாமா, இலங்கையில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் உள்ளன? ஆம், மாமா என்ற சொல்லுக்கு அடுத்ததாக ஒரு காட்புள்ளியும், இலங்கையில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் உள்ளன என்ற இறுதியில் வருகின்ற சொல்லுக்கு அடுத்ததாக நாம் நிச்சயமாக வினாக்குறியை இட வேண்டும், அல்லது கேள்விக்குறி என்று சொல்லுவோம். அந்த குறியீட்டை நாம் அங்கு இட வேண்டும். அடுத்ததாக நான்காவது வாக்கியம் இவ்வாறு அமைகின்றது: தாத்தா, சிறு வயதிலேயே சேமிப்பு பழக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று கூறினார். ஆம் பிள்ளைகள், தாத்தா சிறு வயதிலேயே சேமிப்பு பழக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று கூறினார். ஆம், இங்கு தாத்தா கூறிய கூற்று அப்படியே இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது. எனவே தாத்தா கூறிய அந்த கூற்றுக்கு நாம் நிச்சயமாக மேற்கோட்குறி காட்டியிருக்க வேண்டும். எனவே தாத்தா என்ற சொல்லை அடுத்து காட்புள்ளி ஒன்றை நாம் காட்ட வேண்டும், அங்கு இட வேண்டும். அடுத்ததாக மேற்கோட்குறி ஆரம்பத்துடன் அங்கு மேற்கோட்குறி ஆரம்பத்தை இட வேண்டும். சிறு வயதிலேயே சேமிப்பு பழக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று வருகின்ற இடத்தில் மேற்கோள்குறியை முடிக்க வேண்டும். அடுத்ததாக என்று கூறினார் என்று சொல்லும் பொழுது இறுதியாக நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அடுத்து ஐந்தாவது வினா இப்படி இருக்கிறது: பிள்ளைகள், இராமனின் பாதணிகளை தலைமேல் சுமந்து வந்த பரதன் அவற்றை சிம்மாசனத்தில் வைத்து ஆட்சி புரிந்தான். இராமனின் பாதணிகளை தலைமேல் சுமந்து வந்த பரதன் அவற்றை சிம்மாசனத்தில் வைத்து ஆட்சி புரிந்தான். ஆம் பிள்ளைகள், இங்கு இரு வசனங்கள் இருப்பதை எம்மால் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த இரு வசனத்தையும் சேர்த்து ஒரே வசனமாக, கலப்பு வசனமாக இது அமைகின்றது. எனவே இந்த வசனத்திலே வருகின்ற இராமனின் பாதணிகளை தலைமேல் சுமந்து வந்த பரதன் என்ற இடத்தில் நாம் நிச்சயமாக ஒரு காட்புள்ளியை வைக்க வேண்டும். இராமனின் பாதணிகளை தலைமேல் சுமந்து வந்த பரதன் காட்புள்ளியிட்டு அதற்கு பிறகு அவற்றை சிம்மாசனத்தில் வைத்து ஆட்சி புரிந்தான் என்ற இடத்தில் நாம் முற்றுப்புள்ளி இட வேண்டும். எனவே பிள்ளைகள், இந்த நிறுத்தக்குறி இடுவது சம்பந்தமான தெளிவான அறிவொன்றை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது சம்பந்தமான தொடர்ச்சியாக வினாக்கள் வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நிறுத்தற்குறியீடுகள் சம்பந்தமாக நீங்கள் தெளிவான பயிற்சியை பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவிற்கு செல்வோம் பிள்ளைகள். நான்காவது வினா, பின்வரும் பழமொழிகளின் இடைவெளிகளை நிரப்புக. பின்வரும் பழமொழிகளின் இடைவெளிகளை நிரப்புக. முதலாவது, காக்கைக்கும் தன் இடைவெளி பொன்குஞ்சு. காக்கைக்கும் தன் இடைவெளி பொன்குஞ்சு. அப்படியாயின் இடைவெளியில் வரக்கூடிய சொல் குஞ்சு என்று வர வேண்டும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று வர வேண்டும். அடுத்ததாக, ஆற்றிலே போட்டாலும் கோ இடைவெளி போடு. ஆற்றிலே போட்டாலும் இடைவெளி போடு. அங்கு வருகின்ற இடைவெளியில் அளவறிந்து என்ற சொல் பயன்படுத்தப்பட வேண்டும். நாம் பழமொழியை எழுதும் பொழுது ஒரு எழுத்தையேனும் நாம் பிழையாக எழுதும் பொழுது மாணவர்களே, அந்த விடையானது முற்றிலுமாக பிழையாக அமையும். எனவே அளவறிந்து என்று வருகின்ற இடத்தில் அந்த ரீ பெரிய ரீயாக அமைய வேண்டும். அதேபோல் மூன்றாவதாக இருக்கின்ற, எடுக்கிறது பிச்சை ஏறுகிறது இடைவெளி. எடுக்கிறது பிச்சை ஏறுகிறது இடைவெளி. எடுக்கிறது பிச்சை ஏறுகிறது இடைவெளியில் பல்லக்கு என்ற சொல் வர வேண்டும். பல்லக்கு என்ற சொல் வர வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகளே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு இடைவெளி பதம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு இடைவெளி பதம். இடைவெளியில் சோறு என்ற சொல் வர வேண்டும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று வர வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவது வினா, சித்திரமும் கைப்பழக்கம் இடைவெளி நாப்பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம் இடைவெளி நாப்பழக்கம். ஆம் பிள்ளைகளே, இந்த இடைவெளியில் வரவேண்டிய மிகச்சரியான சொல் செந்தமிழும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று வர வேண்டும். ஆம் பிள்ளைகளே, நாம் நான்காவது மிக பிரதான வினாவை பார்த்தோம். அடுத்ததாக ஐந்தாவது வினா இவ்வாறு அமைகின்றது. ஐந்தாவது வினாவிலே, பின்வரும் அட்டவணையை நிரப்புக. பின்வரும் அட்டவணையை நிரப்புக. அட்டவணை இவ்வாறு அமைகின்றது பிள்ளைகளே. மூன்று சொற்கள் தரப்பட்டுள்ளன. அந்த சொற்களை திணை, பால், எண், இடம், காலம் என்ற வகைக்குள் நாம் சரியாக எழுத வேண்டும். முதலாவது சொல் கூவின என்ற சொல் தரப்பட்டிருக்கின்றது. அந்த கூவின என்ற சொல் என்ன திணை, எந்த பால், எண் எது, எந்த இடம், எந்த காலம் என்று நாம் எழுத வேண்டும். கூவின என்ற சொல் அக்னிக்குள் வரும். அதேபோல் கூவின என்பது பழவின் பாலாக அமையும். கூவின என்பது பண்மையாக இருக்கும். அதேபோல் கூவின என்பது இடத்திலே படர்க்கையாக இருக்கும். கூவின என்ற சொல் காலத்தை பொறுத்தவரை அது இறந்த காலமாக இருக்கும். அடுத்ததாக வருந்துகின்றனர் என்ற சொல் இருக்கின்றது. வருந்துகின்றனர் என்பது உயர்தினையாக இருக்கும். அதேபோல் பலர்பாலாக இருக்கும். அதேபோல் எண் பண்மையாக இருக்கும். இடம் படர்க்கையாக இருக்கும். அதேபோல் வருந்துகின்றனர் எனும் பொழுது அது நிகழ்காலமாக இருக்கும். அதேபோல் அடுத்த மூன்றாவது சொல் விழுகின்றது என்ற சொல் இருக்கின்றது. விழுகின்றது, விழுகின்றது என்ற சொல் அக்னியாக இருக்கும். அதே போல் விழுகின்றது எனும் சொல் ஒன்றன் பாலாக அமையும். அதே போல் விழுகின்றது என்பது ஒருமையாக இருக்கும். அது இடத்திலே படர்க்கையாக இருக்கும். விழுகின்றது எனும் பொழுது அது நிகழ்காலமாக இருக்கும். ஆம் பிள்ளைகளே, இவ்வளவு நேரமும் நாம் இந்த தமிழ் பாடத்திலே வருகின்ற புலமை பரிசில் பரீட்சையுடன் தொடர்புடைய சில விடயங்களை உங்களுடன் பேசினோம். இப்பொழுது பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஒரு கதையினை கூற இருக்கிறேன். இந்த கதையை நீங்கள் கேளுங்கள். ஒரு ஊரிலே கந்தசாமி என்ற ஒரு விவசாயி இருந்தான். அந்த கந்தசாமியின் மனைவியின் பெயர் பஞ்சவர்ணம். ஆம், கந்தசாமி சிறப்பாக விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி. அவன் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற ஒரு சிறிய தோட்டத்தை அவன் விவசாயம் செய்து வந்தான். அந்த தோட்டத்திலே ஓரமாக இருக்கின்ற ஒரு பகுதியில் அதிக கரும்புகளையும் அவன் நாட்டி வளர்த்து வந்தான். எனவே இவன் இந்த தோட்டத்தை செய்வதும் பாதுகாத்துக் கொள்வதுமாக கந்தசாமி இருக்கும் பொழுது, ஒரு நாள் இரவிலே திடீரென சலசல என்ற ஒரு சத்தம் கேட்டது. கந்தசாமி மெதுவாக தனது தோட்டத்திற்குள் சென்று பார்த்தான். அங்கு பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று அசைவது தெரிந்தது. இவன் மெதுவாக அந்த அசைகின்ற இடத்தை நோக்கி சென்றான். அங்கு இருந்த அந்த கரும்புகளுக்குள்ளே ஒரு வெள்ளை நிற யானை இருப்பதை கண்டான். கந்தசாமி அதிர்ந்து போனான். வெள்ளை நிறத்தில் யானையா? என்ன இது என்று உற்று பார்த்தான். யானை பேசத் தொடங்கியது. யானை இவ்வாறு கூறியது, நான் தான் ஐராவதம், நான் தேவலோகத்திலிருந்து வருகிறேன். கந்தசாமி, நீ போட்டிருக்கின்ற இந்த கரும்பு எனது வாய்க்கு மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு பௌர்ணமியும் வந்து இந்த கரும்புகளை சாப்பிடுவதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்றது. ஒன்றும் அறியாத கந்தசாமி, தேவருலகத்திலிருந்து வந்திருக்கிறாயா? என்ன அதிசயம்! எமது தோட்டத்திற்கு தேவருலகத்திலிருந்து ஒரு வெள்ளை நிற யானை. அப்பப்பா, என்ன அதிசயம் என்று திகைத்து நின்றான். ஐராவதம் மீண்டும் பேசத் தொடங்கியது. கந்தசாமி, ஏன் திகைத்து நிற்கிறாய்? நான் உன்னுடன் தான் பேசுகின்றேன். உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நான் அதை உனக்கு செய்கிறேன் என்றது. கந்தசாமி மேலும் கீழும் முழித்தான். அப்பொழுது திடீரென ஒரு யோசனை வந்தது. ஆம், ஐராவதத்திடம் கந்தசாமி கேட்டான், ஐராவதம், எனக்கு தேவர் உலகத்திற்கு செல்ல ஆசையாக இருக்கிறது, என்னை கூட்டிச் செல்வாயா என்றான். அப்பொழுது ஐராவதம், சரி, நான் அடுத்த பௌர்ணமி தினத்திற்கு இதே இடத்திற்கு வருவேன். நீ யாரிடமும் இந்த விடயத்தை சொல்லக்கூடாது, நான் உன்னை மட்டும் கூட்டிச் செல்வேன் என்று கூறிவிட்டு ஐராவதம் மறைந்தது. ஆம், இவன் ஒரே சிந்தனையில் ஆழ்ந்தான். சிந்தனையில் இருக்கின்ற கந்தசாமியை பஞ்சவர்ணம், என்ன அதிகமாக எந்த நேரமும் ஏதோ ஒன்றை சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றீர்களே, என்ன என்று எனக்கும் சொல்லுங்களே என்றான். இவளுடைய நச்சரிப்பு தாங்காத கந்தசாமி விடயத்தை கூறிவிட்டான். பஞ்சவர்ணத்துக்கோ தாங்க முடியாத சந்தோஷம். பஞ்சவர்ணம் மெதுவாக கந்தசாமியிடம் சென்று, என்னையும் உங்களுடன் தேவருலகத்திற்கு கூட்டி போக முடியாதா என்றாள். அப்பொழுது கந்தசாமி கூறினான், ஐராவதம் என்னிடம் கூறியது இந்த விடயத்தை வேறு யாரிடமும் கூறக்கூடாது, நீ மட்டும்தான் வர வேண்டும் என்று. சாரி, நீ நான் பௌர்ணமி அன்று ஐராவதத்துடன் செல்லும் பொழுது எனது கால்களை நீ பிடித்துக்கொள், அப்பொழுது ஐராவதத்திற்கு தெரியாமல் நாம் சென்று விடலாம் என்றான். இந்த ஆசையை மனதிற்குள் பூட்டி வைக்க முடியாத பஞ்சவர்ணம் அவளுடைய தாயிடம் சென்று கூறினாள். அவளோட தாய்க்கும் விருப்பம் வந்தது, நாமும் எப்படியாவது கந்தசாமி பஞ்சவர்ணத்துடன் எப்படியாவது தேவருலகத்துக்கு செல்ல வேண்டும் என்று. அப்பொழுது பஞ்சவர்ணம் தன் தாயிடம், சரி நீங்களும் வாருங்கள், நான் எனது கால்களை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், நான் எனது கணவரின் கால்களை பிடித்துக் கொள்கிறேன், ஐராவதத்திற்கு தெரியாமல் நாங்கள் எல்லோரும் தேவருலோகத்துக்கு போகலாம் என்றார். சரி என்று இவ்வாறு பஞ்சவர்ணத்தின் தாய் அவளுடைய ஊரில் இருக்கின்ற சகலருக்கும் கூறிவிட்டாள். இப்பொழுது ஊரே திரண்டு விட்டது. ஆம், ஒவ்வொருவரும் அடுத்த பௌர்ணமியை எதிர்நோக்கி காத்திருந்தனர். அப்பொழுது பௌர்ணமியும் வந்தது. இரவு நேரமும் வந்துவிட்டது. ஐராவதம் தோட்டத்திற்குள் நின்றது. ஒவ்வொருவரும் முன்னிருப்பவருக்கு தெரியாமல், ஒருவாறு கந்தசாமிக்கு தெரியாமல், ஒவ்வொருவரும் பின்பின்னே இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய கால்களை பிடித்த வண்ணம் அப்படியே இருந்தார்கள். இப்பொழுது ஐராவதம் கந்தசாமியிடம் வந்து கேட்டது. கந்தசாமி, புறப்படலாமா என்றது. கந்தசாமி உடனே, சரி ஐராவதம், புறப்படலாம் என்றார். சரி, என் வாளை நீ இறுக்கமாக பிடித்துக்கொள், எந்த சூழ்நிலையிலும் எனது வாளை நீ விட்டுவிடக்கூடாது என்றான் என்றது ஐராவதம். சரி என்று கூறிய கந்தசாமி ஐராவதத்தின் வாளை இறுக பிடித்துக் கொண்டான். இப்பொழுது யானையும் மேலே செல்ல ஆரம்பித்தது. ஐராவதம் மேலே செல்ல செல்ல ஒவ்வொருவரும் முன்னே இருப்பவரின் கால்களை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென பஞ்சவர்ணத்தின் தாய்க்கு ஒரு சந்தேகம் வந்தது. பூமியிலே எமது தோட்டங்களிலே இருக்கின்ற பூசணிக்காயை பார்த்தால் சிறிதாக இருக்கும். ஆம், தேவருலகத்தில் இந்த பூசணிக்காய் எப்படி இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் பஞ்சவர்ணத்தின் தாய்க்கு ஏற்பட்டது. உடனே பஞ்சவர்ணத்தின் தாய் பஞ்சவர்ணத்திடம் இந்த கேள்வியை கேட்டார். மகளே, எனக்கு ஒரு சந்தேகம், தேவருலகத்தில் பூசணிக்காய் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று கேட்டாள். இந்த வினாவினை எப்படியாவது கந்தசாமியிடம் கேட்டு கூறுமாறு நச்சரித்துக் கொண்டிருந்தாள். தாங்க முடியாத பஞ்சவர்ணம் மெதுவாக கந்தசாமியிடம் இந்த கேள்வியினை கேட்டாள். என் அம்மா கேட்கின்றாள், பூமியில் இருக்கின்ற பூசணிக்காயை நாம் பார்த்திருக்கின்றோம், ஆனால் மேலே இருக்கின்ற தேவருலகத்தில் இருக்கின்ற பூசணிக்காய் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று கேட்டாள். கந்தசாமி கூறினான், சற்று சத்தமிடாமல் வா என்றான். ஆனால் இவள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தாள். அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. பூமியை விட தேவருலகத்தில் இருக்கின்ற பூசணிக்காய்கள் பெரிதாகத்தானே இருக்க வேண்டும், எனவே கைகள் இரண்டையும் விரித்து இவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று கூறினான். புரிந்ததா பிள்ளைகளே? இவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று இரு கைகளையும் விரித்து கூறினான். அப்பொழுது எல்லோரும் தட தடவென்று கீழே வந்து மலையாக விழுந்தனர். ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து காயப்பட்டனர். ஐராவதம் அது தேவருலகத்திற்கு சென்று விட்டது. அப்பொழுதுதான் கந்தசாமிக்கு புரிந்தது, ஒருவர் சொல்லுகின்ற விடயத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்று. ஆம் பிள்ளைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆம், அடுத்த வினாவிற்குள் நாம் செல்வோம். அடுத்த வினாவானது 6வது வினா இவ்வாறு இருக்கிறது. பின்வரும் ஒவ்வொரு தொடர்மொழியினதும் ஒரு மொழியினை தெரிந்தெடுத்து அதன் கீழ் கோடிடுக. பின்வரும் ஒவ்வொரு தொடர்மொழியினதும் ஒரு மொழியினை தெரிந்தெடுத்து அதன் கீழ் கோடிடுக. 75வது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படும் விழா. விடை வெள்ளி விழா, மணி விழா, பவள விழா என்ற மூன்று விடைகளும் தரப்பட்டுள்ளன. 75வது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படும் விழா. ஆம் பிள்ளைகளே, 75வது ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படும் விழா பவள விழா என்பதுதான் மிகச் சரியான விடை. பௌத்த துறவியர் வசிக்கும் இடம் பண்ணசாலை பாஞ்சாலை அந்தப்புறம். ஆம், பௌத்த துறவியர் வசிக்கும் இடம் பண்ணசாலை பாஞ்சாலை அந்தப்புறம். பாஞ்சாலை என்பதுதான் சரியான விடை. ஒருவர் எழுதிய நூலுக்கு இன்னொருவர் வழங்கும் உரை. முன்னுரை, அணிந்துரை, பதிப்புரை. ஒருவர் எழுதிய நூலுக்கு இன்னொருவர் வழங்கும் உரை அணிந்துரை என்பதுதான் சரியாக இருக்கும். ஒரே நேரத்தில் 10 விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன். ஒரே நேரத்தில் 10 விடயங்களை அவதானிக்கும் ஆற்றல் படைத்தவன் தசாவதானி, அட்டவதானி, தீர்க்கதரிசி. ஆம், தசாவதானி என்ற சொல்தான் சரியாக இருக்கும். ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று, ஒன்று போல் இருக்கும் மற்றொன்று போலி இங்கு இருக்கின்ற விடைகள் போலி, நகல், படியெடுத்தல் என்ற சொற்கள் இருக்கின்றன. அதிலே சரியான சொல் போலி என்று வரும். ஆம் பிள்ளைகளே, அடுத்த வினாவாக ஏழாவது வினா இவ்வாறு இருக்கிறது. பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிவு செய்து எழுதுக. முதலாவது வினா, விவசாயி ஒவ்வொருவரும் வயலில் வந்து இடைவெளி. விவசாயி ஒவ்வொருவரும் வயலில் வந்து இடைவெளி. விடைகளாக நின்றார், நின்றனர் என்ற சொற்கள் இருக்கின்றன. ஆம்பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் என்று நாம் சொல்லும் பொழுது அது ஒருமையாக இருக்கும். எனவே நின்றார், நின்றனர் என்ற இரு சொற்களில் நின்றார் என்ற சொல்தான் சரி. அப்படியாயின் விவசாயி ஒவ்வொருவரும் வயலில் வந்து நின்றார் என்று வர வேண்டும். அடுத்து இரண்டாவது வினா, கற்கள் ஒரு குவியலாக இடைவெளி இருக்கின்றது. கற்கள் ஒரு குவியலாக இடைவெளி. ஆம், அங்கு சரியாக வர வேண்டியது இடப்பட்டிருந்தது, இடப்பட்டிருந்தன. இந்த இரு விடைகளில் கற்கள் ஒரு குவியலாக இடப்பட்டிருந்தன என்று வர வேண்டும். காரணம், இங்கு இருக்கின்ற எழுவாய் கற்கள் என்று இருக்கின்ற படியினால் இடப்பட்டிருந்தன என்று நாம் தெரிவு செய்து எழுத வேண்டும். அடுத்ததாக இடைவெளி, எங்களது வகுப்பறைக்கு சென்றிருந்தேன். இடைவெளி, எங்களது வகுப்பறைக்கு சென்றிருந்தேன். இங்கு இரு விடைகள் உள்ளன, நாம், நான். இடைவெளி, எங்களது வகுப்பறைக்கு சென்றிருந்தேன். எனின் பயனிலை சென்றிருந்தேன் என்று இருக்கிறபடியினால் நான் எங்களது வகுப்பறைக்கு சென்றிருந்தேன் என்று வர வேண்டும். அடுத்ததாக கடைசி வினா, வாக்காளர்கள் இரு இடைவெளி நின்று கொண்டிருந்தனர். வாக்காளர்கள் இரு இடைவெளி நின்று கொண்டிருந்தனர். விடைகள் வரிசையில், வரிசைகளில் என்றிருக்கின்றது. அப்படியாக இருக்கும் பொழுது வாக்காளர்கள் இரு வரிசைகளில் என்று வர வேண்டும். வாக்காளர்கள் இரு வரிசைகளில் நின்று கொண்டிருந்தனர் என்று நாம் எழுத வேண்டும். ஆம் பிள்ளைகளே, இவ்வளவு நேரமும் நீங்கள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் வருகின்ற வினாபத்திரம் 2 இருக்கின்ற தமிழ் பாடம் சம்பந்தமான சில விடயங்களை உங்களுடன் பேசக்கூடியதாக இருந்தது. எனவே இறுதியாக பிள்ளைகளே, ஒரு பாடலை பாடலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கும் தெரிந்த பாடல், இந்த பாடல் ஒரு நாட்டார் பாடல். இந்த நாட்டார் பாடல்கள் இப்பொழுது வழக்கொழிந்து வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் இந்த பாடல்களை தேடி பெற்று பாடுவதும், எதிர்கால சந்ததியினருக்கு இதனை கொண்டு செல்வதும், தமிழ் மொழியிலே உரையாடுகின்ற, தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட எமது ஒவ்வொருவரிடம் கடமையாகவும் இருக்கிறது. பாடல், பாடலின் தலைப்பு கும்மி பாட்டு. தன்னனாதீனம் தன்னானே, தன தந்தனாதீனம் தன்னானே. தன்னனாதீனம் தன்னானே, தன தந்தனாதீனம் தன்னானே. தன்னனாதீனம் தன்னானே, தன தந்தனாதீனம் தன்னானே. தந்தனாதீனம் தன்னானே, தன தந்தனாதீனம் தன்னானே. மங்கையர் எல்லோரும் வாருங்கடி, நல்ல மாணிக்க கங்கையில் நீராடுங்கடி. சிங்கார நகைய பூட்டுங்கடி, நல்ல சிவந்த கங்குமம் தீட்டுங்கடி. தந்தனாதீனம் தந்தானே, தன தந்தனாதீனம் தந்தானே. தந்தனாதீனம் தந்தானே, தன தந்தனாதீனம் தந்தானே. மங்கையர் எல்லோரும் பாருங்கடி, நல்ல மாணிக்க கங்கையில் நீராடுங்கடி. சிங்கார நகைய பூட்டுங்கடி, நல்ல சிவந்த குங்குமம் தீட்டுங்கடி. தன்னனாதீனம் தன்னானே, தன தந்தனாதீனம் தன்னானே. தந்தனாதீனம் தன்னானே, தன தந்தனாதீனம் தன்னானே. மூங்கில் மூனையிலே பச்சரிசி, நல்ல 30 தேங்காயாம் சர்க்கரையாம். வைத்து படைக்கின்ற முத்தாளம் மனுக்கு வளைந்து கும்மி அடியுங்கடி. தன்னனாதீனம் தன்னானே, தன தந்தனாதீனம் தந்தானே. தந்தனாதீனம் தன்னானே, தன தந்தனாதீனம் தன்னானே. மூங்கில் மூனையிலே பச்சரிசி, நல்ல 30 தேங்காயாம் சர்க்கரையாம். வைத்து படைக்கின்ற முத்தாளம் மனுக்கு வளைந்து கும்மி அடியுங்கடி. தந்தனாதீனம் தன்னானே, தன தந்தனாதீனம் தன்னானே. தந்தனாதீனம் தன்னானே, தன தந்தனாதீனம் தன்னானே. ஆம் பிள்ளைகளே, இது போன்ற பாடல்களை நீங்களும் பாடி இன்புற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, நாம் நிகழ்ச்சியின் இறுதி அம்சத்திற்கு நுழைந்துள்ளோம். இறுதியாக நான் உங்களிடம் ஒரு வினாவினை விட்டு செல்கின்றேன். இந்த வினாவிற்கான விடையினை நான் கூறுகின்ற கையடக்க தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் கூறுவதன் மூலமாக சரியான விடைகளை எத்தனை மாணவர்கள் இனங்காண்கின்றீர்கள் என்ற ஒரு பதிவினை எங்களால் இங்கு கூற முடியும். எனவே நான் வினாவினை வாசிக்கப் போகிறேன். பிள்ளைகளே, மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த இருக்கின்ற வினாவினை எழுதிக்கொள்ளுங்கள், இருக்கின்ற விடைகளையும் எழுதிக்கொள்ளுங்கள். பிறகு நான் கூறுகின்ற கையடக்க தொலைபேசி இலக்கத்தையும் எழுதிக்கொண்டு இந்த கையடக்க தொலைபேசி இலக்கத்திற்கு உங்களுடைய விடைகளை ஒரு குறுந்தகவல் மூலமாக, அதாவது ஒரு SMS மூலமாக எங்களுக்கு அனுப்புமாறு உங்களை தயவு கூர்ந்து வேண்டுகிறோம். ஆம் பிள்ளைகளே, வினா இவ்வாறு அமைகின்றது. பின்வரும் சொற்களில் அக்ரிணை பலவின்பால் இறந்தகால வினைச்சொல் எது? மீண்டும் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் மாணவர்களே. பின்வரும் சொற்களில் அக்ரிணை பலவின்பால் இறந்தகால வினைச்சொல் எது? மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் மாணவர்களே. பின்வரும் சொற்களில் அக்ரிணை பலவின்பால் இறந்தகால வினைச்சொல் எது? ஆம், விடைகள் இவ்வாறு இருக்கின்றன. வந்தார்கள், பறக்கும், தாவின பூனைகள். பிள்ளைகளே, விடைகள் இவ்வாறு இருக்கின்றன. வந்தார்கள், பறக்கும், தாவின பூனைகள். மீண்டும் ஒரு முறை பிள்ளைகளே, உங்களுக்காக வினாவினையும் விடைகளையும் வாசிக்கின்றேன். நீங்கள் எழுதிக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் குறுந்தகவல் மூலமாக அனுப்புங்கள். பின்வரும் சொற்களில் அக்ரிணை பலவின்பால் இறந்தகால வினைச்சொல் எது? பின்வரும் சொற்களில் அக்ரிணை பலவின்பால் இறந்தகால வினைச்சொல் எது? வந்தார்கள், பறக்கும், தாவின பூனைகள். ஆம் பிள்ளைகளே, இதற்கு சரியான விடையை நீங்கள் கண்டுபிடித்து பின்வரும் கையடக்க தொலைபேசி இலக்கத்திற்கு ஒரு குறுந்தகவல் மூலமாக, ஒரு SMS மூலமாக நீங்கள் அனுப்ப முடியும். கையடக்க தொலைபேசி இலக்கம் இதுதான், 0775176090. மீண்டும் மாணவர்களே, 0775176090. மீண்டும் ஒரு முறை மாணவர்களே, 0775176090. சரி மாணவர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. எனவே இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன், இந்த அழகிய வாய்ப்பினை எனக்கு அளித்த பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனைக்கும், அதேபோல் பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் உதவி கல்வி பணிப்பாளர் மதிப்பிற்குரிய திருவாளர் க யோகேஸ்வரன்யா அவர்களுக்கும், என்னை இந்த நிகழ்ச்சிக்காக விடுவிப்பு செய்த பல வழிகளிலும் வழிகாட்டுகின்ற எமது பாடசாலையின் அதிபர் திருவாளர் எஸ் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கும், அதேபோல் இந்த நிகழ்ச்சிகளுக்காக எங்களை இன்னும் இன்னும் வளர்த்து எங்களுக்கு வழிகாட்டுகின்ற நல்ல உள்ளங்களுக்காகவும், விசேடமாக இந்த உவா சமூக வானொலியில் இருக்கின்ற திருவாளர் அசோக் சிரேஷ்ட அறிவிப்பாளர் அவர்களுக்கும், இந்த உவா சமூக வானொலிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு முறை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் மருதமுத்து கணபதி பிள்ளை, நியூபர்க் தமிழ் மகா வித்தியாலயம். நன்றி பிள்ளைகளே.